கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி.
அத்தியாயம் 9, நள்ளிரவில் நடந்தது.
ஏன் சாமி தங்களுக்கு அப்படி திடீரென சந்தேகம் வந்துவிட்டதே?
என் மனத்தில் பட்டதை சொல்கிறேன். நானும் அதிக நாள் இங்கே நடமாட முடியாது. உன்னுடன் பேசுவதையோ, உனக்கு உதவி செய்வதையோ, உனக்கு யோசனைகள் கூறுவதையோ யாராவது அறிந்தால் வயதான காலத்தில் நான் காராகிரக வாசம் அனுபவிக்க வேண்டியதுதான்.
சாமி, சாமி, நீங்கள் கூட இப்படி பேசலாமா? தங்களை கண்டுகொள்ளக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? அருள்மொழி வருவதற்குள் எத்தனையோ மாறுதல்களை நீங்கள் கண்டுவிடலாம். என்னை பற்றியே சோழ நாட்டில் மறந்திருப்பார்கள்.
தவறு. அகப்பட்டு கொண்டானே சோமன் சாம்பவன், அவன் கக்கிவிட்டால்
ஒரு நாள் முடியாது சாமி. அவனுடைய நெஞ்சு துணிவு எனக்கு கூட வராது. எவ்வளவு நாள் அவன் எப்படி சிறையிலிருந்து தப்பி போகாமல் இருக்கின்றான் என்பது ஆச்சரியமே. நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் சுவாமி, இந்த சிறு கத்தி சோழ பூண்டியை வெட்டி எறிய போகிறது.
காளமுகர் உடலில் சிலிர்ப்பு ஏற்பட்டது.
சாமி, என் திட்டத்தை சொல்லிவிடுகிறேன். நானும் என் சகோதரனும் நேரே காஞ்சிக்கு போக போகிறோம். அங்கே அவனை பொன் மாளிகையில் நிறுத்தி வைத்துவிட்டு நான் தஞ்சைக்கு வரப்போகிறேன். மதுராந்தகரை குறிவைத்து தீர்க்கப் போகிறேன். அவர் மகளையும் சரி செய்து விடுகிறேன். அதற்குள் நீங்கள் கூறுவது போல் அருண்மொழியும் வந்துவிட்டால் எவ்வளவு நேரம் ஆகிவிடும் என் ஆத்திரத்தை தீர்த்துக் கொள்ள? இவற்றிற்கு முன்னர் உறையூரில் சற்று வேலை இருக்கிறது. எனக்கு எப்போதும் உதவி செய்ய சிராப்பள்ளி குன்றிலே ஆயத்தமாக இருக்கிறார்கள். தங்க நாணய ஓசை ஒன்றே அவர்களுக்கு போதும். அவர்களையும் அழைத்துக் கொண்டு என் திட்டங்களை முடித்து விடுகிறேன்
என்று பெருமிதத்தோடு பேசிக்கொண்டே சென்றான் ரவிதாசன். காளாமுகர் குறுக்கிட்டு, ரவிதாசா, உன் திட்டத்தில் சிறு மாற்றம் தேவை. வீணே காஞ்சிக்கு செல்லாதே. பார்த்திபேந்திரனுடைய வேலையில் குறுக்கிடாதே. காஞ்சி மாளிகையை சுற்றி அவன் ஆட்கள் வட்டமிடுகின்றார்கள். இளைய பிராட்டியை பார்த்திபேந்திரன் அடைய துடிக்கும் போது நீ அழிக்க முனைந்தால் உன்னை வெட்டி வீழ்த்தி விடுவான். காஞ்சிக்கு செல்லாமல் நேரே தஞ்சைக்கு போய்விடு. உன் முகத்தை காட்டாதே, யாராவது கண்டுபிடித்து விடுவார்கள் என்றார். ரவிதாசன் சிறிது நேரம் யோசித்தான். அதற்குள் காளாமுகர் நடந்து கொண்டே, சரி ரவிதாசா, நான் போய் வருகிறேன். இனி உன்னை எப்போது பார்ப்பேனோ தெரியாது. ஆனால் பார்க்க வேண்டும் என்று தோன்றிய உடன் வருகிறேன். ஒன்று நினைவுக்கு வருகிறது. நீ உறையூருக்குத்தானே போகிறாய்? அங்கே அடுத்திருக்கும் ஊரில் எனக்கு சிறிய வேலை இருக்கிறது. நானும் வருகிறேன் என்றார். மூவரும் அங்கிருந்து நடந்துவாறு சோழ நாட்டிற்குள் புகுந்து உறையூரை நோக்கி நடக்கலாயினர். உறையூரில் காளாமுகரை விட்டு ரவிதாசனும் அவன் சகோதரனும் பிரிந்தனர். ரவிதாசன் சிராப்பள்ளி குன்றில் இருந்த குகை பகுதியை நோக்கி சென்று அங்கே சந்திக்க வேண்டியவர்களை சந்தித்து விட்டு காளாமுகர் கூறியது போன்று தஞ்சையை நோக்கி பயணமானார். ஆனால் அவர்கள் தஞ்சையை அடைவதற்கு முன்னரே சோழ நாட்டில் ஏற்பட்டிருந்த பெரும் மாறுதல்களை ரவிதாசன் அறிந்து திடுக்கிட்டான், திகைத்தான். அருண்மொழி வந்துவிட்ட செய்தியும், குந்தவை காஞ்சியில் நின்று தஞ்சை வந்த செய்தியும் அறிந்து திகைத்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக வந்தியத்தேவன் விடுதலை அடைந்த செய்தி அவனை திடுக்கிட செய்தது. பழுவேட்டரையர் பெயரில் அவனுக்கு ஏனோ கோபம் கோபமாக வந்தது. சோழ வம்சத்தின் மீது பழி தீர்க்கும் பட்டியலில் அவரையும் சேர்த்துவிட மனத்தில் முடிவு செய்தான். காஞ்சிக்கு செல்லாமல் ஒரே இடத்தில் எல்லோரையும் கூண்டோடு கையிலாயம் அனுப்பிவிட முடிவு செய்தான். அவனுடைய சிந்தனை சுழன்றது. மறைந்திருந்து கூடி பேச பழையபடி திருப்புறம்பியம் காடுகள் அடைக்கலம் அளித்தன. முன்பை விட இப்போது அந்த காடுகள் அதிபயங்கரமாக காட்சியளித்தன. அவனுக்கே அந்த பகுதியில் செல்வது அச்சத்தை அளித்தது. குடந்தை நகரத்தில் சுற்றி அலைந்த தன்னுடைய பழைய நண்பர்களை தேடி பிடித்தான். பாண்டியர்களின் ஆபத்துதவி படைகளுக்கு அந்த காலத்தில் மறைமுகமாக உதவியவர்கள் இப்போது தங்களை இன்னார் என்று வெளிப்படுத்திக் கொள்ளாமல் வெவ்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருந்தனர். பரமேஸ்வரன் நாணய சாலையில் பணியாற்றிய காலத்தே பல சமயங்களில் அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார். தங்க நாணயங்களை அவர்கள் மூலம் பாண்டிய நாட்டிற்கு அனுப்பியிருக்கின்றார். போலி நாணய பழக்கமும் அவர்களால் ஏற்பட்டது. ரவிதாசனை கண்டவுடன் அவர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. தங்கள் உதவியை பல விதங்களில் அளிக்க அவர்கள் முன்வந்தனர். திருப்புறம்பயத்திலும் மற்றும் குடந்தையிலும் அவர்களுடைய இல்லங்களிலும் தங்கி ரவிதாசன் தனது பயங்கர செயலை நிறைவேற்ற வழிவகுத்து கொண்டிருந்தார். குடந்தையில் சதுரானன் பண்டிதர் மடத்தில் பழைய சோதிடரின் சீடன் ரவிதாசனுக்கு அறிமுகமானான். அவன் மூலமாக இளைய பிராட்டியார் பழையாறையில் தங்கி இருப்பதை அறிந்து கொண்டான். நந்திபுர விண்ணகர கோயிலில் பூமாலை கைங்கரியம் செய்யும் கார்மேகனின் நட்பு கிடைத்தது. கார்மேகனுடைய மகள் மாளிகையில் பணியாற்றுவதை ரவிதாசன் அறிந்து கொண்டான். கார்மேகன் அரண்மனைக்கு பூ மாலைகள் கொண்டு வரும் போது அவருடன் வயோதிகை கிழவர் போன்ற வேடத்தில் நுழைந்து இளைய பிராட்டியையும் வந்தியத்தேவனையும் கொல்ல குறிபார்த்து கூறிய கத்தியோடு பதுங்கியிருந்தான். வந்தியத்தேவன் விடுதலையாகிவிட்டான் என்ற செய்தி கேட்டவுடனேயே ரவிதாசனின் படபடப்பு அதிகமாக இருந்தது. சீக்கிரமாக காரியத்தை முடிக்காவிடில் பெரும் ஆபத்து சூழ்ந்துவிடும் என்பது அவனுக்கு தெரியும். ஆதித்த கரிகாலனை கொன்றவர்களை கண்டுபிடிப்பதில் பழுபட்டறையர் எப்படியும் தீவிரமாக முனைவார் என்பது அவனுக்கு தெரியும். பிளவுபட்டிருந்த சோழ நாட்டு முக்கியஸ்தர்கள் ஒன்றுபட்டுவிட்டால் சோழ நாட்டில் உழவுவது கடினம் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். இளவரசர் அருள்மொழி பழையாறையில் தங்கி இருப்பார் என்று எண்ணியவனுக்கு அவர் திடீர் என்று திரும்பியதால் ஏமாற்றம் ஏற்பட்டது. என்ன காரணம் என்று தெரியாமல் திகைத்திருந்த அவனுக்கு சங்கரதேவன் கூறியவை புது சிந்தனையை ஊட்டின. சங்கரதேவன் இன்னும் சில நாட்கள் பழையாறையில் தங்கியிருப்பதால் பல நன்மைகள் ஏற்படும் என்று எண்ணினான் ரவிதாசன். அவனுடைய குழப்பம் நிறைந்த மனத்திற்கு சங்கரதேவன் கார்மேகனிடம் கூறியவை சற்று திம்பை அளித்தன. பழுவேட்டரையர் படுகாயமுற்று தஞ்சை எடுத்து செல்லப்பட்ட செய்தி அவனுக்கு புது யோசனைகளை ஏற்படுத்தியது.
கார்மிகா, போய்விடுவோம் என்றான் ரவிதாசன்.
நந்தவனத்தில் தங்கியிருந்து உன் வேலைகளை முடித்துக் கொள்ளப் போவதாக கூறினாயே என்றான் கார்மேகம்.
இப்போது வேண்டாம், இன்றிரவு ஆரியப்படை வீட்டுக் கோடியிலே உள்ள பால் மண்டபத்தில் கூடுவோம்.
கூடி
கூடி பேச வேண்டியவை பல இருக்கின்றன. நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் சங்கரதேவனிடம் பேச்சு கொடுத்து செய்திகளை அறிந்து வா. அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து விடாதே
என்று கூறிவிட்டு ரவிதாசன் அங்கிருந்து சென்று விட்டான். பழையாறையின் ஒரு பகுதியான ஆரியப்படை வீட்டு பகுதியில் அந்த பாழடைந்த கோவிலிலும் மண்டபமும் இருந்தன. ஒரு காலத்தில் வஜ்ரதாரா என்னும் தெய்வத்தின் கோயிலாக இருந்து கவனிப்பாரற்று போனதால் பாழடைந்து போயிற்று. அந்த கோயிலை சுற்றி புதர்களும் செடிகளும் மண்டிவிட்டன. உள்ளே இருப்பவர்கள் வெளியே தெரியா வண்ணம் பெரும் மரங்கள் வளர்ந்திருந்தன. ரவிதாசனுடைய திட்டத்தின்படி ஒவ்வொருவராக அங்கு வந்து கூட தொடங்கினர். அங்கு வருபவர்களை பற்றியும் அங்கு கூடி போகின்றவர்களை பற்றியும் சந்தேகப்படக்கூடிய காவலர் எவரும் இல்லை. சோழ படைகளுக்கு தக்க முறையில் கட்டளையிட்டு செயல் நடத்த தக்கவர்கள் எவரும் இல்லாது போய்விட்டதால் இட்ட வேலையை மட்டும் செய்துவிட்டு சும்மா இருக்கும் குணம் வந்து சேர்ந்து விட்டிருந்தது. அத்தோடு பழையாறையில் எவரும் கவனம் செலுத்துவது இல்லை. மறைந்திருந்து ஒரு காலத்தில் சதி செய்த ரவிதாசன் இப்போது வெளிப்படையாகவே நடுநகரத்திலேயே யோசனை செய்ய கூடினான். பார்த்திபேந்திரன் போர்க்களத்திலேயே இறந்தது, பழுவேட்டரையர் படுகாயமடைந்தது, அருள்மொழி நாடு திரும்பிவிட்டது போன்ற செய்திகளை ரவிதாசன் வந்தவர்களுக்கு கூறினான். இரு நாட்களுக்கு குந்தவையும் வந்தியத்தேவனையும் குறிபார்த்து அதற்கு தனக்கு வாய்ப்பு கிடைக்காது போனதையும் தெரிவித்தான். ரவிதாசன் பேசியவுடன் பரமேஸ்வரன் மெல்லிய குரலில் கூறினான்.
எனக்கு தெரிந்த வரையில் ஒரே சமயத்தில் சோழகுலத்தின் முக்கியமானவர்களை தீர்த்து விடுவது என்பது நடக்காது என்று தோன்றுகிறது. தஞ்சையில் காரியத்தை முடித்தாலும் பழையாறையில எச்சரிக்கையாக விடமாட்டார்களா? அதனால் திட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான் என்றார்.
அவன் கூறியதை எல்லோரும் ஆமோதித்தனர். பரமேஸ்வரன் தொடர்ந்தான்.
குழப்பம் நிறைந்திருந்த சோழ நாட்டின் நிலை சிறிது சிறிதாக சீரடைந்து வருகிறது. வந்தியத்தேவன் ஒரு நொடியும் சும்மா இருக்க மாட்டான். நம்மை தேடி பிடிப்பதுதான் அவனுடைய நோக்கமாயிருக்கும். மீண்டும் அவன் உற்சாகத்தை குறைக்கும் காரியம் ஏதாவது செய்ய வேண்டும்.
ரவிதாசனுக்கு பளிச்சென்று யோசனை ஒன்று தோன்றியது.
நீ சொல்வதும் சரிதான். முன்பே கர்வம் பிடித்தவன் வல்லவரையர். அவன் சிறை புக காரணமாயிருந்தவரை அவனுக்கு விடுதலை தந்துவிட்டார் என்றால் இனி அவனை பிடிக்க முடியாது. அந்த பெண் புலியின் பூரண அபிமானம் இருக்கும் போது சோழ நாட்டின் சிம்மாசனத்துக்கு கூட அவன் போட்டியிடலாம்
என்று கூறும் போது வந்திருந்தவர்களின் ஒருவர் குறுக்கிட்டு,
அப்படியென்றால் மித்திரபேத உபாயத்தை பிரயோகித்து வல்லவரையனுக்கு மருண்மொழிக்கும் பேதத்தை உண்டாக்குவோமே என்றான்.
ரவிதாசன் சிரித்தான், பயங்கரமாக சிரித்தான். அவன் அவ்வாறு சிரித்து எத்தனையோ ஆண்டுகளாகிவிட்டன.
என்று
கூறிவிட்டு மீண்டும் நகைத்த அவன்,
பேத உபாயம் தேட நாம் இங்கு கூடவில்லை. தண்டத்தின் மூலம் நமது இலட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அடுத்து சோழ நாட்டின் அரியணை ஏற ஆளை பிடிப்பதா நமது கவலை? அரியணைக்கு ஆள் இல்லாமல் அடித்து பாண்டிய மன்னரை அழைத்து வந்து செம்பியன் மகுடத்தை சூட்டுவது அல்லவா நமது வேலை? தஞ்சியும் காஞ்சியும் கொண்ட அமரபுஜங்கர் என்று புகழ் பெயரை தேடித் தருவது அல்லவா நமது வேலை
என்றான் கம்பீரமாக. ரவிதாசனின் அழுத்தமான பேச்சும் அவனது சிரிப்பொலியும் எல்லோரையும் நடுங்கி அச்சமடைய செய்தன. ரவிதாசன் மீண்டும் கூறினான்,
நமது நடவடிக்கைகளில் நம்பிக்கையற்றவர்கள் எவராயிருப்பின் அவர்கள் இப்போது இங்கிருந்து சென்று விடலாம். அல்லது சோழர்களுக்கு ஒற்றர் வேலை செய்ய கையீடு பெற்றவர்கள் இருப்பின் அவர்களும் இப்போதே சென்று விடலாம். அவரை மன்னித்துவிட சித்தமே. ஆனால் பிறகு அப்படிப்பட்ட சதிகாரர்களை கண்டுபிடித்து விட்டால் உயிருடன் விடமாட்டேன்
என்று கூறும்போது அங்கிருந்தவர்கள் உடல் சரித்தது.
எனக்கு யாரிடமும் அச்சம் இல்லை. தலைவியின் போக்கு சரியில்லை என்றவுடன் அவர்கள் விரோதம் ஏற்பட்டாலும் கவலை ஏதும் இல்லை என்று ஆணை மலை காட்டி நின்று ஓடி வந்தவன் நான். அதனால் நான் கூறப்போகும் இந்த கடைசி திட்டத்தை எல்லோரும் கவனமாக கேட்டு அதன்படி செய்ய வேண்டும்
என்று சிம்ம கர்ஜனை போன்ற குரலில் கூறினார். நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் என்று எல்லோரும் ஒருமுகமாக குரல் கொடுத்தனர்.
பாண்டிய மன்னரின் ஆட்சி காஞ்சி முதல் கன்னியாகுமரி வரை பரவி இருக்க வேண்டும் என்பது எங்கள் ஆசை. அது நிறைவேற உடல் பொருள் ஆவி மூன்றையும் அளிக்க சித்தமாக இருக்கிறோம். இலாவிடில்
எங்கள் உறைவாளால் நாங்களே குத்திக் கொண்டு மாலை சித்தமே என்றனர்.
ரவிதாசன் சற்று சாந்தமடைந்தான். பிறகு, இப்போது கிடைத்திருப்பது போன்ற வாய்ப்பு இனி எப்போதும் கிடைக்காது, இதை பயன்படுத்திக் கொள்ளவே திட்டமிட்டுள்ளோம் என்றான்.
அவன் கூறி வந்தவற்றை கேட்கும் போது அங்கிருந்தவர்கள் உடல்கள் சிலிர்த்தன. அவர்கள் இதயங்களும் பயங்கரமானவைதாம். எனினும் ரவிதாசனின் இதயம் எதற்கும் அஞ்சாத திட சித்தம் கொண்டது என்பது கண்டு அவர்களே நடுங்கினர். என்றாலும் அவர்கள் நெஞ்சில் புது தெம்பு உறுதியும் உண்டாயின. தஞ்சையில் செய்ய வேண்டியவற்றையும் பழைய அறையில் நடைபெற வேண்டியவை பற்றியும் ரவிதாசன் கூறி வந்தார். இளைய பிராட்டியை பற்றி ரவிதாசன் கூறிய போது ஆகாகாரம் செய்தனர். அப்போது ஆந்தை அலறுவது போன்ற ஒலி என்று எழுந்தது. ரவிதாசன் பேச்சை நிறுத்தி அக்குரலை செவிமடுத்தான். மும்முறை கூவியது. ரவிதாசன் மீண்டும் குரல் கொடுத்தான். புதரை விலக்கிக் கொண்டு கார்மேகன் வந்து சேர்ந்தான்.
வாரும் ஐயா பூக்காரரே, உமது வரவிற்காகத்தான் காத்திருந்தேன் என்று வரவேற்றான் ரவிதாசன்.
தன் கரிய பெரிய தேகத்தை சுமந்து கொண்டு அவர் வந்ததால் அவர் உடல் வியர்த்து விட்டிருந்தது. விரைந்து வந்ததால் மேல் மூச்சு வாங்கியது.
அவசர அவசரமாக ஓடி வந்தீரே கார்மேகர் அவர்களே என்று பரமேஸ்வரன் கேட்டான்.
முக்கியமான செய்தி, உடனே சொல்வதற்கு ஓடோடி வந்தேன், சொல்லலாமா என்றார் கார்மேகன்.
ரவிதாசன் தலையசைத்தான். பழையாறையில் நின்று அரசு குடும்பத்தவர் எல்லோரும் நாளை தஞ்சாவூர் புறப்பட்டு செல்கின்றார்கள் என்பதுதான் அந்த செய்தி. இது பெரிய அவசர செய்தியோ என்று மற்றவர் உச்சு கொட்டினர். ஆனால் ரவிதாசன் கார்மேகனை நோக்கி,
குந்தவையும் செல்கிறாளா
என்று கேட்டார்.
ஆமாம், இளைய பிராட்டி கூடத்தான், என் மகளும் செல்கின்றாள். என் மகள் போனால் மாணிக்கமும் போய்விடுவாள், மாணிக்கம் போனால் எனக்கு சோறு
என்று வயிற்றை தடவினார் கார்மேகன்.
குந்தவையும் போகிறாளா? அப்படியானால் நம் திட்டம் நிறைவேறிவிடும் என்றான் ரவிதாசன்.
பிறகு அருகில் இருந்த சொக்கவேல் என்னும் முறுக்கு மீசைக்காரனை பார்த்து,
உங்கள் ஆர்வம் என்ன சொல்கிறது
என்று கேட்டான். சொக்கவேலின் நெற்றி குங்கும பொட்டும் அவருடைய முறுக்கு விட்ட மீசையும் காண அச்சத்தை விளைவிக்கும். மதுரையை அடுத்து ஊரினரான அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே குழந்தை நகருக்கு வந்துவிட்டார். தன் மகாராச வெற்றி அடைய வேண்டும் என்பது அவர் பேரார்வம். அதற்காகத்தான் அவர் இவ்வளவு காலமும் பல வகைகளில் ஆபத்துதவிகளுக்கு உதவி வந்தார். ஆருடம் சொல்லி தன் பழப்பை நடத்தி வந்தார். ரவிதாசனுக்கு ஆருடத்தில் போரென நம்பிக்கை இல்லை. எனினும் சொக்கவேலை திருப்திப்படுத்துவதற்காக அவ்வப்போது ஏதாவது கேட்ட வண்ணம் இருப்பார். சொக்கவேல் தன் கண்களை சிறிது நேரம் மூடியிருந்துவிட்டு,
ரவிதாசா, பைரவி தாய் உனக்கு துணையாக காற்றை அனுப்புகின்றாள், காரியத்தை முடித்துக்கொள் என்றார்.
ரவிதாசன் சிரித்தார். ஓஹோ என்று சிரித்தான். அதற்கு ஆமோதிப்பது போல் காற்று வெறு என்று வீசியது. மரங்கள் பேயாட்டம் ஆடின. மண்டப மறைவில் இருந்த தீவர்த்தியும் குபேரன் அணைந்தது. தீந்த நாற்றம் எங்கும் பரவியது. எல்லோரும் எழுந்தனர். மறுநாள் நந்திபுரத்தில் நின்று தஞ்சை செல்லும் சாலையில் 2 காத தூரம் தள்ளி அடர்ந்த சோலை மறைவில் ஆட்களை நிறுத்திவிட்டு ரவிதாசனும் பரமேஸ்வரனும் தஞ்சைக்கு விரைந்து சென்றனர்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.